Next is a class on the Bhagavad Gita as it is, 9th chapter, text number 1, given by His Divine Grace, A.C. Bhaktivedanta Swami Prabhupada, recorded on April 19th, 1976, in Melbourne, Australia.
Pinvarum, Bhagavad Gita Unma Yuravil, 9th Adhyayam, Mudal Shlokatirkana Upanyasam Valangiyavar, Devatiru A. Sa. Bhaktivedanta Swami Srila Prabhupada. 1976 வருடம் ஏப்ரல் 19 தேதி ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் நகரில் பதிவு செய்யப்பட்டது.
பகவான், தி சுப்ரீம் பீங், பகவான். இன் யுவர் இங்கிலீஷ் டிக்ஷனரி தி வார்ட் காட் இஸ் எக்ஸ்பிளைன்ட் ஆஸ் தி சுப்ரீம் பீங்.
பகவான், உங்களுடைய ஆங்கில அகராதில் கடவுளே உச்சமான உயிர்வாளின்னு விளக்கப்பட்டிருக்கு.
சுப்ரீம் பீங் மீன்ஸ் ஹூஇஸ் கிரேட்டர் ஆர் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் அதர் பீங்ஸ்.
உச்சமான உயிர்வாளி அப்படின்னா மற்ற எல்லா உயிர்வாளிகளை காட்டிலும் மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்.
வி ஆர் பீங்ஸ், வி ஆர் இண்டிவிஜுவல் பர்சன்ஸ். It is not very difficult to understand.
நம்மளும் உயிர்வாளிகள், நம்ம தனிப்பட்ட நபர்கள். இதை புரிந்து கொள்வது மிக சிரமமானதல்ல.
எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் இண்டிவிஜுவல், வி திங்க் இண்டிவிஜுவலி, வி ட்ரெஸ் இண்டிவிஜுவலி, வி ஹவ் காட் அவர் எகோட்டிசம் இண்டிவிஜுவல்.
நம்ம ஒவ்வொருத்தருமே தனிப்பட்ட முறையில் சிந்திக்கிறோம், தனிப்பட்ட முறையில் உடை உடுத்திக் கொள்கிறோம், தனிப்பட்ட முறையில் நம்ம ஒவ்வொருத்தருக்கான அகங்காரம் இருக்கு.
எவ்ரி திங் ஐ டோன்ட் அக்ரி வித் யூ, யூ டோன்ட் அக்ரி வித் மீ, வாலண்டரிலி சம்டைம்ஸ் யூ அக்ரி. தட் மீன்ஸ் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் ஹேஸ் இண்டிவிஜுவலிட்டி.
எல்லாத்துலேயுமே நான் உங்களோட ஒத்து போகிறதில்லை, நீங்கள் என்னோட ஒத்து போகிறதில்லை, சில சமயத்தில் நம்மளாக ஒத்து போகிறோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தருமே தனித்தன்மை உடையவர்கள்.
திஸ் இஸ் கால் பீங், ஐ ஆம்.
அதுதான் உயிர்வாளின்னு அழைக்கப்படுது, நான்.
சிமிலர்லி காட் இஸ் ஆல்சோ பீங் லைக் அஸ், பட் ஹி இஸ் சுப்ரீம் பீங், தட் இஸ் தி.
அதே மாதிரி கடவுளும் கூட நம்மளை போல உயிர்வாளி, ஆனால் அவர் உச்சமான உயிர்வாளி.
டிஃபரன்ஸ் பிட்வீன் காட் அண்ட் மீ, ஐ ஆம் ஆல்சோ பீயிங், யூ ஆர் ஆல்சோ பீயிங், பட் வி ஆர் நாட் சுப்ரீம் பீயிங், வி ஆர் அண்டர் சம் கண்ட்ரோல்.
அதுதான் எனக்கும் கடவுளுக்கும் உள்ள வேறுபாடு. நானும் உயிர்வாளி, நீங்களும் உயிர்வாளி, ஆனால் நம்ம உச்சமான உயிர்வாளிகள் அல்ல. நம்ம சில கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு இருக்கோம்.
பட் காட் இஸ் நாட் அண்டர் கண்ட்ரோல், ஹி இஸ் தி கண்ட்ரோலர், பட் ஹி இஸ் நெவர் கண்ட்ரோல்.
ஆனால் கடவுள் கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டவர் அல்ல, அவர் கட்டுப்படுத்தக்கூடியவர். அவர் எப்பொழுதுமே கட்டுப்பட்டவர் அல்ல.
That is explained in the Vedic literature, the definition of God.
அதுதான் வேத இலக்கியங்களில் கடவுளுக்கான வரையறையா விளக்கப்பட்டிருக்கு.
The definition of God is given there, Ishvara Parama, the supreme being, is Krishna.
அங்கே கொடுக்கப்பட்டிருக்கூடிய கடவுளுக்கான வரையறை என்னன்னா, ஈஸ்வரா பரமஹ, அந்த உச்சமான உயிர்வாளி கிருஷ்ணரே.
ஈஸ்வரா பரமா கிருஷ்ணா சச்சிதானந்த விக்ரம், அண்ட் ஹீஸ் விக்ரஹம் மீன்ஸ் ஹி ஹஸ் ஃபார்ம்.
ஈஸ்வரா பரம கிருஷ்ணா சச்சிதானந்த விக்ரஹ, விக்ரஹ அப்படின்னா அவருக்கு ரூபம் இருக்கு.
ஹீஸ் பர்சன், Sachidananda Vigraha, but his person, his form is different from our form, our present form.
அவர் ஒரு நபர், சச்சிதானந்த விக்கிரக. ஆனால் அவருடைய ரூபமானது நம்முடைய தற்போதைய ரூபத்திலிருந்து வேறுபட்டது.
Our present form, as we have got the material tabernacle, that is temporary. Your form, my form, this is changing. We are not existing in the same form.
நம்முடைய தற்போதைய இந்த ரூபமானது பௌதிகமான ஒரு இருப்பிடம், அது தற்காலிகமானது. உங்களுடைய ரூபம், என்னுடைய ரூபம், இதெல்லாம் மாறிக்கொண்டே இருக்கு. நம்ம ஒரே ரூபத்தில் இருக்கிறது அல்ல. உதாரணத்துக்கு, இப்போ நமக்கு இந்த மனித உடல் கிடைச்சிருக்கு. இதில் நிரந்தரமாக என்னால் இதை அனுபவிக்க முடியாது. எப்படி இப்போ நம்ம உடுத்திருக்கக்கூடிய இந்த குறிப்பிட்ட வகையான உடையானது நிரந்தரம் இல்லாததோ, அது போல
யூ கேன் சேஞ்ச் யுவர் ட்ரெஸ் எனி மோமெண்ட். சிமிலர்லி திஸ் பாடி, மெட்டீரியல் பாடி, இஸ் considered an actual fact. It will not endure. You will have to change.
அதே மாதிரி இந்த உடலானது, இந்த ஜட உடலானது உண்மை என்ன அப்படின்னா, நிரந்தரம் இல்லாதது. நம்ம மாற்றிக்கொண்டாக வேண்டியிருக்கு.
Therefore, it is not Satchitananda Vigraha. But Krishna's form is Satchit Ananda.
அதனால தான் இது சச்சிதானந்த விக்கிரகம் அல்ல, ஆனால் கிருஷ்ணருடைய ரூபமோ சச்சிதானந்த.
ஈஸ்வர பரமா கிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரகம். விக்கிரகம் மீன்ஸ் ஃபார்ம். சோ எவ்ரிவன் ஹஸ் காட் ஃபார்ம்.
ஈஸ்வர பரமா கிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரக. விக்கிரக அப்படின்னா ரூபம். எல்லாருக்குமே ரூபம் இருக்கு.
There are 8,400,000 forms of living entity.
84 லட்சம் வகையான உடல்களை கொண்ட உயிர்வாளிகள் இருக்காங்க.
The water, there are 900,000 forms. Jalajanavalakshani.
தண்ணிக்குள்ள 9 லட்சம் வகையான உயிரினங்கள் இருக்கு.
Havara Lokavimsati. Among the trees, plants, there are 2,000,000 forms.
Stavara Lakshavimshati. Marangal, chedi kodigal ellam sernde 20 lakham vagayana uyiranangal irukku.
So there are hundreds and thousands of forms and the material world.
இவ்வாறு இந்த ஜட உலகத்தில் நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான உடல்கள் இருக்கு.
But in the spiritual world, they form a Satchidananda Vigraha. Every form is eternal, full of knowledge and full of bliss.
ஆனால் ஆன்மீக உலகத்தில் இந்த ரூபங்கள் எல்லாம் சச்சிதானந்த விக்கிரக. ஒவ்வொருத்தருக்குமே நிரந்தரமான, அறிவுபூர்வமான, ஆனந்தம் நிரம்பிய சரீரம் இருக்கு.
That is the difference between material world and spiritual world.
அதுதான் ஜட உடலுக்கும் ஆன்மீக உடலுக்கும் உள்ள வித்தியாசம்.
Material world means, although the varieties are there in the spiritual world, there are also trees, as well as we have got here trees.
பௌதிக உலகம் அப்படின்னாவே ஆன்மீக உலகத்திலையும் கூட நிறைய வகைகள் இருக்கு. அங்கேயும் மரங்கள்லாம் இருக்கு. எப்படி இங்கே நமக்கு மரங்கள்லாம் இருக்கோ அது போல.
But there the forms are spiritual form, and here they are material form. Material form and spiritual form, what is the difference?
ஆனா அங்க எல்லாமே ஆன்மீக ரூபங்கள், ஆனா இங்க பௌதிகமான ரூபங்கள் இருக்கு. ஆன்மீக ரூபத்துக்கும் பௌதிகமான ரூபத்துக்கும் என்ன வித்தியாசம்?
The difference is that it's like a living being. I can ask any of my disciples to do something, he'll do it.
வித்தியாசம் என்ன அப்படின்னா, இப்போ உயிர்வாளிகளை போல, இப்போ என்னுடைய சீடர்கள் யாரோ ஒருத்தர் ஏதாவது நான் செய்ய சொன்னா அவங்க அதை செய்வாங்க.
But this microphone, it has got a form. But if I want microphone, please do this. It cannot do. Because it is material.
ஆனால் இந்த மைக்ரோபோன் இருக்கு, இதுக்கும் ரூபம் எல்லாம் இருக்கு. இப்ப இந்த மைக்ரோபோனு தயவு செஞ்சு இதை நீ பண்ணு அப்படின்னு சொன்னா அதால் அதை செய்ய முடியாது. ஏன்னா அது பௌதிகமானது.
It can mechanical, give some mechanical service, one only. But it cannot do any other thing.
அதால் இயந்திரத்தனமாக ஏதோ ஒரு வகையான வேலை தான் செய்ய முடியும். ஆனால் வேற எதையும் செய்ய முடியாது.
A man can speak, or he can dance, or he can become a thief, he can become so many. Because he is living.
ஆனால் ஒரு மனிதனால் பேச முடியும், நடனமாட முடியும், அவன் வந்து ஒரு திருடன் ஆகலாம். ஏன்னா அவன் உயிர் உள்ளவனாக இருக்கான்.
That is the difference between material form and spiritual.
அதுதான் ஜட உடலுக்கும் ஆன்மீக உடலுக்கும் உள்ள வித்தியாசம்.
In the Bhagavad Gita, the material forms, they have been described as inferior. And spiritual form, there is spiritual world also, that is called Paraprakriti.
அதனால தான் பகவத்கீதையில் இந்த பௌதிகமான ரூபங்களை அது தாழ்ந்த ரூபங்களாக விளக்கப்பட்டிருக்கு. ஆன்மீக உலகமும் கூட இருக்கு, அது வந்து பராப்ரக்ருத்தின்னு அழைக்கப்படுது.
There is another nature. So we have no information. But information means we have in the Vedic literature. In other literatures also there are slight information. But in the Vedic literature, you will find described information of the spiritual world.
அது வேறொரு வகையான இயற்கை. நமக்கு இந்த தகவல்லாம் இருக்கு. இந்த தகவல் இருக்கு அப்படின்னா இது வேத இலக்கியங்கள்லேருந்து இருக்கு. மற்ற இலக்கியங்கள்லையும் கூட குறிப்பாக ஒரு சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் வேத இலக்கியங்களில் ஆன்மீக உலகத்தை பற்றின விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு.
ஸோ பகவத்கீதா இஸ் தி நட்ஷெல், கிரீன் ஆஃப் ஆல் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ்.
அதனால் பகவத்கீதைன்றது எல்லா ஆன்மீக அறிவினுடைய சாராம்சமான கருத்துக்களை கொண்டதுன்னு சொல்லலாம்.
Here therefore பகவான், the supreme personality of Godhead, Krishna, he is speaking. He is giving a spiritual knowledge directly.
இங்க அதனால தான் பகவான், இந்த பரமபுருஷ பகவான் கிருஷ்ணர் அவரே பேசுறார். அவர் இந்த ஆன்மீக அறிவை நேரடியாக கொடுக்கிறார்.
பகவான், there cannot be any argument. The word used here.
இப்போ ஸ்ரீ பகவான் உவாச்ச, அதனால இங்க வேற எந்த வாதமும் முன்வைக்க முடியாது. இந்த வார்த்தை இங்க உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு.
Actually, this Bhagavad Gita is described by Vyasadeva. So Vyasadeva recorded it, writing. Otherwise, it was being received through hearing.
உண்மையிலே இந்த பகவத்கீதையானது வியாசதேவரால் விளக்கப்பட்டிருக்கு. வியாசதேவர் இதை எழுதி வச்சு பதிவு செய்திருக்கார். அப்படி இல்லைன்னா இதுக்கு முன்னாடி இதை கேட்பதனால பெறப்பட்டது.
பிஃபோர் திஸ் கலிஜு வியாஸ்தே ஹி கெப்ட் ஆல் வேதிக் லிட்டரேச்சர் இன் ரைட்டிங். பிஃபோர் தட் தேர் வாஸ் நோ புக். தி நாலேஜ் வாஸ் ரிசீவ் த்ரூ தி இயர் oral reception, Shruti.
வியாசதேவர் இந்த கலியுகத்தில் எல்லா வேத இலக்கியங்களையும் எழுதி வச்சார். அதுக்கு முன்னாடி புத்தகங்கள் கிடையாது. இந்த அறிவை காதுகளால் கேட்பது மூலமா ஸ்ருதினு பெறப்பட்டது.
Therefore it is called ஸ்ருதி. ஸ்ருதி means the knowledge which is received by hearing. And the memory was very strong.
அதனால தான் அது ஸ்ருதினு அழைக்கப்படுது. ஸ்ருதி அப்படின்னா காதுகளால் கேட்பதனால பெறக்கூடிய அறிவு. அந்த சமயத்தில் ஞாபக சக்தி மிக கூர்மையானதாக இருந்தது.
In those days, 5,000 years ago, any man, but the intelligent class of man, they are called Brahmins.
அந்த காலங்களில் 5,000 வருடங்களுக்கு முன்பு எந்த ஒரு நபராக இருந்தாலும், எந்த ஒரு நபரும் கிடையாது, புத்திசாலித்தனமானவர்கள், அவர்கள் பிராமணர்கள் அழைக்கப்பட்டாங்க.
They used to receive knowledge from Guru by hearing. They could memorize everything once heard.
குருவிடமிருந்து அவர்கள் ஞானத்தை பெற்றது கேட்பதனால. அவங்களால ஒரு முறை கேட்கறதுனாலேயே அதை நினைவு கொள்ள முடியும்.
In Kali Yuga, the memory is being reduced. The duration of life is being reduced. People's mercifulness is being reduced. This is the symptom of Kali Yuga.
கலியுகத்தில் ஞாபகத்திறன் குறைந்து போயிட்டுருக்கு, மக்கள் கருணை குணம் குறைந்து போயிட்டுருக்கு, வாழ்நாள் குறைந்து போயிட்டுருக்கு. இதெல்லாம் கலியுகத்தினுடைய அறிகுறிகள்.
Bodily strength is reduced. Therefore, Vasudev preferred it that the Vedic knowledge should be kept recorded in writing.
உடல் பலம் குறைந்து போயிட்டுருக்கு, அதனால தான் வியாசதேவர் இந்த வேத ஞானத்தை எழுதி வைத்து அதை பதிவு செய்யப்படணும் அப்படின்னு விரும்பினர்.
He first of all then wrote all this Vedic knowledge into writing.
அதனால அவர் எல்லா வேத ஞானத்தையும் எழுதி வைத்தார்.
The writings there are the four original Vedas, Sam, Jaju, Rig, Atharva, then the Upanishad, then the essence of Vedic knowledge, Vedanta Sutra, then Ramayana, Mahabharata. Mahabharata is the greater history of this planet, Bharat.
அவர் எழுதி வைத்தவர்களில் ஆரம்பத்தில் 4 வேதங்கள் இருந்தது. சாம, யஜூர், ரிக், அதர்வ வேதங்கள், பிறகு உபனிஷத்துக்கள், எல்லா வேதத்தினுடைய சாரமான வேதாந்த சூத்திரம், ராமாயணம், மகாபாரதம். மகாபாரதம்ன்றது இந்த அண்டத்திலேயே இந்த பாரதத்தினுடைய மிகப்பெரிய வரலாறு.
Immense literatures are available. If we like, we can read them. We are presenting in English translation so many books.
இவ்வகையில் நிறைய வேத இலக்கியங்கள் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இப்போ ஆங்கில மொழியில் அதை மொழிபெயர்த்து கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் அதெல்லாம் படிக்கலாம்.
The purpose is people of the world may know the Vedic knowledge.
அதோட நோக்கம் என்னன்னா, இந்த உலக மக்கள் வேத ஞானத்தை அறிந்து கொள்ளப்படணுன்றது தான்.
The essence of Vedic knowledge is this Bhagavad Gita.
வேத ஞானத்தின் சாரம் அப்படின்னா அதுதான் பகவத்கீதை.
Not only that, it is being spoken by the Supreme Personality of God.
அது மட்டுமல்ல, அது பரமபுருஷ பகவானாலேயே பேசப்பட்டதும் கூட.
Therefore it is said, see, Bhagavan was, so nobody could argue.
அதனால தான் யாரும் வாதம் செய்யக்கூடாதுன்றதுக்காக ஸ்ரீ பகவான் உவாச்சன்னு சொல்லப்பட்டிருக்கு.
Vedic knowledge means you cannot argue. You have to accept, authoritative. Just like the government literature, government regulation. When it is published, gazette, you cannot argue.
வேத ஞானம்னா நீங்க அதை எதிர்த்து வாதம் செய்ய முடியாது. நீங்க அதை அதிகாரத்துவம் வாய்ந்ததை ஏற்றுக்கொள்ளணும். எப்படி அரசாங்கத்தில் அரசாங்கத்தினுடைய சட்டத்தை அரசாணையாக வெளியிடும்போது நீங்க அதுக்கு வாதம் செய்ய முடியாது.
whatever the government has decided, you have to accept. Because government is the authority.
அரசாங்கம் என்ன முடிவு செய்தாலும் அதை நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. ஏன்னா அரசாங்கம் தான் அதிகாரம் கொண்டிருக்கு.
Similarly, Vedic knowledge means you cannot argue. You can argue, but that argument is not to defeat. That argument is for understanding.
அதே மாதிரி வேத ஞானம் அப்படின்னா நீங்க வாதம் செய்ய முடியாது. நீங்க வாதம் செய்யலாம், ஆனா அந்த வாதமானது தோற்கடிக்கிறதுக்காக அல்ல, அந்த வாதம் புரிந்து கொள்றதுக்காகனது.
தத்வித்தி பிரணிபாத்தேனா பரிப்பிரஷ்னேனா சேவையா. இஃப் யூ கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் தென் யூ ஹாவ் டு புட் க்வெஸ்சன்ஸ் வெரி ஹம்ப்ளி பிரணிபாத்தே, நாட் பை சேலஞ்ச்.
தத்வித்தி பிரணிபாத்தேனா பரிப்பிரஷ்னேனா சேவையா. உங்களால புரிந்து கொள்ள முடியலன்னா அப்போ மிக பணிவோடு கேள்விகள் கேட்கப்படணும். பிரணிபாத்தேன சவால் விட்டல்ல.
பிரணிபாத் பிரணிபாத் மீன்ஸ் வெரி ஹம்ப்ளி சப்மிட்டிங் ஒன்ஸ் பிரணிபாத்தேனா பரிஷன், அதர்வைஸ் தேர் இஸ் நோ நீட் ஆஃப் க்வெஸ்சன்.
பிரணிபாத் அப்படின்னா பணிவோடு தன்னை அர்ப்பணித்துக் கொள்வது. பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னா, அப்படி இல்லைன்னா கேள்வி கேட்கறது அவசியமே இல்லை.
இப் யூ ஹவ் நோன் பிரணிபா, பிரணிபாத் மீன்ஸ் பிரதிஷ்ட ரூபேன நீ பார்த்தங்க, ஃபுல்லி சர்மிஸ் தி ஆன்சர்ஸ். யூ ஷுட் அப்ரோச் டு எ பர்சன் க்வெஸ்டனிங் வித் பிரணிபாத் மீன்ஸ் யூ கேனாட் சேலஞ்ச் இட்.
உங்ககிட்ட பிரணிபாத் இல்லை அப்படின்னா, பிரணிபாத் அப்படின்னா பிரகிருஷ்ட ரூபேன நிபாத்தேனா, நீங்கள் முழுமையாக பணிவோடு இருக்கணும், உங்களை அடக்கத்தோடு வைத்து கொள்ளணும். நீங்கள் ஒரு நபரை அணுகிறீங்க அப்படின்னா நீங்கள் கேள்விகள் கேட்குறீங்க, எப்படி பிரணிபாத்தோட நீங்கள் அவர்கிட்ட சவால் விட முடியாது.
வாட் எவர் ஆன்சர் ஹி கிவ்ஸ் யூ மஸ்ட் பி ப்ரிபேர்ட் டு அக்செப்ட், அதர்வைஸ் டோன்ட் புட் க்வெஸ்சன்.
அவர் எந்த பதிலை கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள நீங்க தயாரா இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க கேள்வியை கேட்கக்கூடாது.
தட் இஸ் தி சிஸ்டம், வேதிக் சிஸ்டம். தத்வித்தி பிரணிபாத்தேனா பரிப்பிரஷ்னேனா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ கேனாட் ஆர்கியூ பிகாஸ் இட் இஸ் செட்டில் ஃபேக்ட் பினிதம்.
அதுதான் வேத முறை. தத்வித்தி பிரணிபாத்தேனா பரிப்பிரஷ்னேன முதல்ல நீங்கள் வாதம் செய்ய முடியாது. ஏன்னா அது நிச்சயப்படுத்தப்பட்ட உண்மை. விநிர்ணீதம்,
ஜஸ்ட் லைக் சம் லா இஸ் பாஸ் ஆஃப்டர் மச் டிஸ்கஷன் இன் தி லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி, பட் வென் தி லா இஸ் பாஸ்ட் எனாக்டட் யூ கேனாட் ஆர்கியூ எனிமோர்.
உதாரணத்துக்கு, சட்டப்பேரவையில் பல விவாதங்களுக்கு பிறகு ஒரு சட்டத்தை இயற்றி அதை செயல்படுத்திய பிறகு அதை பற்றி நீங்கள் விவாதம் செய்துட்டு இருக்க முடியாது.
Under such and such law, you have to do this section. Then you cannot argue.
ஒரு குறிப்பிட்ட பிரிவின்படி, ஒரு குறிப்பிட்ட சட்டத்தின்படி இப்படி தான் செய்யணும்னு இருக்கு, அதுக்காக நீங்கள் வாதம் செய்துட்டு இருக்க முடியாது.
Similarly, Vedic knowledge, it is ninnita, it is already established. Simply, you have to know it submissively.
அதே மாதிரி இந்த வேத ஞானமானது நிர்மிதம் அப்படின்னா ஏற்கனவே அது நிலைநாட்டப்பட்ட ஒன்று. வெறுமனே நீங்க அதை பணிவோடு தெரிந்து கொள்ளணும், அவ்வளவுதான்.
If you are lacking the submissiveness, then don't put question. That will be simply waste of time. That is basic system.
அடக்கம் உங்கள் இடத்துல குறைவா இருக்குன்னா அப்ப நீங்க கேள்வியே கேட்காதீங்க, அது கால விரயம் ஆகும். அதுதான் வேத முறை.
First of all, you should approach a person whom you think that he is the right person. He can give the answer.
முதல்ல சரியான பதில் கொடுக்கக்கூடிய நபர் யாருன்றதை தெரிஞ்சு அவரை நீங்க அணுகணும். அப்ப அவரால் பதில் கொடுக்க முடியும்.
Then you put question. If you have doubt that this man may be or may not be able to answer my question, then don't put question.
அதன் பிறகுதான் நீங்க கேள்வி கேட்கணும். இப்போ அந்த நபர் மேல உங்களுக்கு சந்தேகம் இருக்கு, இவர் என்னுடைய கேள்விக்கு பதில் அளிக்கலாம் பதில் அளிக்காம போகலாம் நினைச்சீங்கன்னா அப்ப நீங்க கேள்வியை கேட்காதீங்க.
Because you are not prepared to take his answer.
ஏன்னா அவரோட பதிலை ஏற்றுக்கொள்ள நீங்க தயாரா இல்ல.
Therefore here it is said, Bhagavan Uvacho, you cannot put any question. That is the way. Because Bhagavan means every word has got meaning. Bhaga means opulence. So one of the opulence is nobody is wiser than him.
அதனால தான் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா பகவான் உவாச்ச, நீங்க பகவான்கிட்ட எந்த கேள்வியும் கேட்க முடியாது, அதுதான் வழி. ஏன்னா பகவான் அப்படின்னாவே எல்லாருக்குமே அந்த அர்த்தம் தெரிஞ்சது தான். பகா அப்படின்னா ஐஸ்வர்யங்கள். அந்த ஐஸ்வர்யங்களில் ஒன்று அவரை விட அறிவு வாய்ந்தவர் வேற யாரும் கிடையாது.
பகவான் மீன்ஸ் ஒன் ஹூ பசெஸ்ஸஸ் சிக்ஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஆப்புலன்ஸ், ரிச்னஸ், ஐஸ்வர்யஸ், சமக்ரஸ், டோட்டல் ரிச்னஸ். யூ ஆர் ரீச், ஐ ஆம் ரீச், ஹீ இஸ் ரீச், பட் நோபடி கேன் கிளைம் தட் ஐ ஆம் தி ஓன்லி ரீச் ஆர் நோபடி இஸ் ரீச்சர் தன் மீ. தட் இஸ் நாட் பாசிபிள்.
ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய வீரியஸ்ய யசஸ ஸ்ரீயஹ. பகவான் அப்படின்னா ஆறு வகையான ஐஸ்வர்யங்களை முழுமையாக கொண்டிருக்கக்கூடியவர். செல்வங்கள் ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய, எல்லா செல்வத்தையும் கொண்டிருக்கக்கூடியவர். நீங்கள் செல்வந்தராக இருக்கலாம், நான் செல்வந்தராக இருக்கலாம், அவரும் செல்வந்தராக இருக்கலாம், ஆனால் நான் தான் எல்லா செல்வத்துக்கும் உரிமையாளர்னு யாரும் சொல்ல முடியாது. அல்லது என்னை விட செல்வந்தர் வேற யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது, அது சாத்தியமில்லை.
But if you find somebody who is the richest, nobody is richer than him, then he is Bhagavan.
ஆனால் ஒருத்தர் மிகப்பெரிய செல்வந்தரா இருக்கார், அவரை விட செல்வந்தர் வேற யாரும் இல்லைன்றதை நீங்க பாத்தீங்கன்னா அவர் தான் கடவுள்.
Then is God. God is not so cheap thing that in every street, every village there is incarnation of God. Don't accept that.
அப்போதான் அவர் கடவுளாக இருக்க முடியும். கடவுள்ன்னா ரொம்ப மலிவான விஷயம் கிடையாது. ஒவ்வொரு வீதிக்கும் ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு கடவுளோட அவதாரம் இருக்கிற மாதிரி, அந்த மாதிரியான கடவுளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீங்க.
You must know what is meaning of God. At least we followers of Krishna consciousness, we do not accept as cheap God.
கடவுளுக்கான அர்த்தம் என்னன்றதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். குறைஞ்சபட்சம் இந்த கிருஷ்ண உணர்வை பின்பற்ற நாங்க இந்த மாதிரியான மலிவான கடவுள்களை ஏற்றுக்கொள்றதில்ல.
God's description is there in the Shastra. Just like one of the description is given in the Brahma Sanghita.
சாஸ்திரங்கள்ல கடவுளை பற்றின வர்ணனைகள் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு பிரம்ம சம்ஹிதாவில் இருக்கக்கூடிய வர்ணனைகள்ல ஒண்ணு,
ஜஸ்ஸைக நிஷ்சசித காலம் அதாவலம்ப ஜீவந்தி லோம பிலஜா ஜெகதண்டநாதா விஷ்ணு மகான் சயஜஸ் கலா விசேஷம் கோவிந்தமாதி புரிஷம் நம. இட் இஸ் டிஸ்கிரைப்ட் ஹியர் தட் ஜஸ்ஸைக நிஷ்சசித காலம் அதாவலம்ப, தட் இஸ் ஜஸ்ட் லைக் வி ஆர் பிரீதிங், எக்ஸெலிங் அண்ட் இன்ஹெலிங். God is also being, we have already explained.
இங்க என்ன விளக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, எஸ்ஐக்க நிஸ்வசித காலம் அதாவலம்பியோ, எப்படி நம்ம மூச்சை உள்ளே இழுக்கிறோம் வெளியில் விடுறோம், அதே மாதிரி கடவுளும் ஒரு உயிர்வாளி. நம்ம ஏற்கனவே அதை பற்றி விளக்கியிருக்கோம்.
But his duration of breathing is described in the Shastra, that when he is exhaling, innumerable number of universes are coming out. And when he is inhaling, innumerable universes are going into him.
நம்மளும் கூட உயிர்வாளிகள் தான். நம்மளும் கூட சுவாசம் செய்கிறோம், அவரும் சுவாசம் பண்ணுறார். ஆனால் நம்மளுடைய சுவாசம் ஒரு க்ஷணத்தில் முடிஞ்சிருது. ஆனால் அவரோட சுவாசத்தினுடைய கால அளவு சாஸ்திரத்தில் எப்படி விளக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, அவர் சுவாசத்தை வெளிவிடும்போது எண்ணிலடங்காத பிரபஞ்சங்கள் வெளிவருது. அதே போல் அவர் சுவாசத்தை உள்ளே இழுக்கும்போது எண்ணிலடங்காத பிரபஞ்சங்கள் அவருக்குள்ளே போகுது.
ஜஸ்வைக நிசசித காலம் அதாவலம் திஸ் பிரீதிங் டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் தி பிரீதிங் பீரியட் ஆ மகாவிஷ்ணு மில்லியன்ஸ் ஆஃப் யூனிவர்சஸ் ஜெகதண்டநாதா
எஸ் சைக்க நிஸ்வசித காலம் அதாவலம்ப அந்த சுவாச காலம் மகாவிஷ்ணுவோட அந்த சுவாச காலத்தை பயன்படுத்திட்டு பல கோடிக்கணக்கான பிரபஞ்சங்கள் ஜெகதண்டநாதா
Not only universe says the chief person of the universe, Brahma, they are coming and going, coming and going.
The prabanjangal mattum allama, the prabanjangaludaiya mudarmayana nabarana, Brahmavum kuda, varar porar, varar porar.
And the Brahma's division of life, that is described in the Bhagavad Gita, Sahasra Juga Padjantam Marahajyat Brahmanam. We cannot calculate even the 12 hours day period by our mathematical calculation.
மேலும் அந்த பிரம்மதேவருடைய ஆயுட்காலத்தை பற்றியும் பகவத்கீதையில் விளக்கப்பட்டிருக்கு. சகஸ்ர யுக பர்யந்தம் அகரயத் பிரம்மணா. நம்மால் இந்த பௌதிகமான எத்தனையோ கருவிகளெல்லாம் வச்சு கூட பிரம்மாவோட ஒரு 12 மணி நேரம் ஒரு பகல் நேரத்தோட கால அளவை கணக்கிட முடியாது.
That is meaning of God. And this God, Mahavishnu, is partial representation of Govinda.
அதனால் இதுதான் கடவுளுக்கான அர்த்தம். இந்த மகாவிஷ்ணுன்றவர் கோவிந்தருடைய ஒரு பகுதி விரிவாக்கம்தான்.
விஷ்ணு மகானுஷயஜஸ் கலா விசேஷ கோவிந்தவாதி புருஷம் தமோ. சோ சம்டைம்ஸ் சீஃப் காட்ஸ் கம் அண்ட் வெஸ்டர்ன் கண்ட்ரி.
விஷ்ணோர் மகான் சகய கலா விசேஷோ கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. சில சமயத்தில் இந்த மாதிரி மலிவான கடவுள்கள்லாம் மேற்கத்திய நாடுகளுக்கு வராங்க.
They cheat you, but God is not so cheap.
அவர்கள் உங்களை ஏமாத்துறாங்க, ஆனா கடவுள் அந்த அளவுக்கு மலிவானவர் அல்ல.
This is one of the description of God, that within the breathing period of God, Mahavishnu, who is not directly God, is expansion of God, Mahavishnu. The total material energy is being created and annihilated. That is God.
இது கடவுளை பற்றின வர்ணனைகளில் ஒன்று. இப்போ இந்த மகாவிஷ்ணு அப்படின்றவர் நேரடியாக கடவுள் அல்ல, அவர் கடவுளுடைய விரிவாக்கம். இந்த மகாவிஷ்ணுவிலிருந்து இந்த மொத்த பௌதிக சக்தி அனைத்தும் படைக்கப்பட்டு அழிக்கப்படுது. அவர் தான் கடவுள்.
ஸோ
அதனால ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய, இது ஐஸ்வர்யங்களில் ஒன்று.
இஃப் வி பாசஸ் ஒன் ஹவுஸ் வி பிகம் வெரி ஆப்புலன்ட். இஃப் அனதர் பாசஸ் டூ ஹவுஸ் ஆர் த்ரீ ஹவுஸ். நவ் ஹியர் தி பிரீதிங் பீரியட் ஆஃப் காட், தேர் ஆர் இன்னிவரபிள் யூனிவர்சஸ்.
நமக்கு ஒரு வீடு இருந்ததுன்னா ரொம்ப ஐஸ்வர்யம் உடையவரா நினைக்கிறோம். ரெண்டு வீடு மூணு வீடு இருக்குன்னா என்ன சொல்றது? ஆனா இங்கே கடவுளோட ஒரு சுவாச காலத்தில் பல கோடிக்கணக்கான பிரபஞ்சங்கள் படைக்கப்படுது.
யூ கேனாட் கால்குலேட் வாட் இஸ் தி ஆப்புலன்ஸ். ஒன் யூனிவர்ஸ் யூ கேனாட் கால்குலேட். தி ஒன் யூனிவர்ஸ் யூ ஆர் டெய்லி எக்ஸ்பீரியன்சிங். வாட் இஸ் தி பொசிஷன் ஆஃப் தி சன், வாட் இஸ் தி பொசிஷன் ஆஃப் தி மூன், வாட் இஸ் தி பொசிஷன் ஆஃப் அதர் பிளானட்ஸ், யூ கேனாட் கால்குலேட். அண்ட் தேர் ஆர் இன்னியூமரபிள் யூனிவர்சஸ். And that is depending on the breathing period of God.
உங்களால் இந்த ஐஸ்வர்யங்களை எல்லாம் கணக்கிடவே முடியாது. ஒரு பிரபஞ்சத்தையும் உங்களால் கணக்கிட முடியாது. இப்போ நீங்கள் அனுபவப்பட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு பிரபஞ்சத்தில் சூரியனுடைய நிலை என்ன, சந்திரனுடைய நிலை என்ன, மற்ற கிரகங்களுடைய நிலை என்ன, உங்களால் அதையே கணக்கிட முடியாது. இது மாதிரி எண்ணிலடங்காத பிரபஞ்சங்கள் இருக்குது. ஆனால் இது எல்லாமே பகவானுடைய சுவாச காலத்தை சார்ந்து தான் இருக்குது.
ஸோ வி சே காட் இஸ் கிரேட், வி ஷுட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் கிரேட் ஹி இஸ். நாட் தட் தே டாக்டர் ஃப்ராக்ஸ் கிரேட்னஸ். நோ, தட் இஸ் நாட் கிரேட்னஸ். மை கால்குலேஷன், காட் மே பி லைக் திஸ், காட் மே பி லைக் தட். யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் காட் from the authorized person who knows things as they are. Then you can also know.
அதனால கடவுள் மிக உயர்ந்தவர்னு நம்ம சொல்றோம். ஆனா அவர் எந்த அளவுக்கு உயர்ந்த நிலையில் இருக்காருன்றதை நம்ம புரிந்து கொள்ள முயற்சிக்கணும். அதை விட்டுட்டு இந்த தவளை மாதிரி எது உயர்ந்ததுன்னு கணக்கிட்டு இருக்கக்கூடாது. எத்தனையோ கணக்குகள் நீங்கள் போடலாம், கடவுள் இப்படி இருக்கலாம், கடவுள் அப்படி இருக்கலாம். ஆனால் கடவுளை நீங்கள் புரிந்து கொள்ளணும் அப்படின்னா அதிகாரப்பூர்வமான நபர் யார் ஒருத்தர் அவரை தெரிஞ்சிருக்காரோ அவர்கிட்ட இருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நீங்களும் அதை தெரிஞ்சுக்க முடியும்.
Therefore, Krishna says here in the 9th chapter, Sri Bhagavan Uvacha, Idam tute guhyatama pravakshami arasuyabhi. My dear Arjuna, I shall speak to you. He is giving him so many instructions. Because Arjuna has submitted to Krishna, Shishasteham sadhumam prabandham.
அதனால தான் பகவத்கீதை 9வது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் சொல்றார், ஸ்ரீ பகவான் உவாச்ச, இதம் துதே குஹ்யதம பிரபக்ஷாம் அனுசூயவே. எனது அருமை அர்ஜுனா, நான் உன்னிடத்தில் பேச இருக்கேன். அவர் நிறைய உபதேசங்களை அர்ஜுனனுக்கு கொடுக்குறார். ஏன்னா அர்ஜுனன் கிருஷ்ணர் இடத்துல தன்னை ஒப்படைத்துக் கொள்றான். சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் பிரபன்னம்.
I am now perplexed. I am therefore submitting myself unto you. Krishna was his friend. There was no submission. A friend does not submit to another friend.
நான் இப்போ குழம்பி போயிருக்கேன். அதனால உங்களிடத்துல என்ன நான் ஒப்படைத்துக் கொள்றேன். கிருஷ்ணர் அவனுடைய நண்பராக இருந்தார். அதனால அங்கே அந்த ஒப்படைத்து கொள்ள பணிவு அப்படின்றது இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா நண்பர்களுக்கு இடையில் ஒரு நண்பர் இன்னொரு இடத்துல தன்னை பணிவோடு வைத்துக்
கொள்றதில்லை.
அப்படி இருந்தால் அதுக்கு நட்புன்றதுக்கான அர்த்தம் இல்லாமல் போயிடும்.
பட் ஹியர் கிருஷ்ணா வாலண்டரிலி, அர்ஜுன் வாலண்டரிலி said that I am submitting. Don't treat me as as your friend. Now you treat me as your disciple. I am submitting.
ஆனால் அர்ஜுனன் இங்கே தானாகவே தன்னை ஒப்படைத்துக் கொள்கிறான். என்ன உங்களுடைய நண்பராக நடத்தாதீங்க, என்ன உங்களுடைய சீடனாக ஏற்றுக்கொள்ளுங்க, நான் உங்களிடத்தில் என்னை ஒப்படைத்துக் கொள்கிறேன்.
ஸோ தேர்ஃபோர் கிருஷ்ணா சேஸ், மை டியர் அர்ஜுன், நவ் ஐ ஷால் ஸ்பீக் டு யூ தி மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல் பார்ட் ஆஃப் நாலேஜ். இதான் ட்ரூத்தே குய்யதம். குய்யா மீன்ஸ் கான்ஃபிடென்ஸ்.
அதனால தான் கிருஷ்ணர் சொல்றார், எனது அருமை அர்ஜுனா, இப்போ அறிவின் மிக ரகசியமான பகுதியை உன்னிடத்துல பேசவிருக்கேன். இதம் துதே குஹ்ய தமம். குஹ்ய அப்படின்னா ரகசியமான.
And there is comparative superlative degree. That is guhya, guhya tara and guhya tama.
ஒப்புமைப்படுத்தி சொல்றது, உயர்த்தி சொல்றது, இந்த மாதிரி பல நிலைகள் இருக்கு. குஹ்யா, குஹ்யா தர, குஹ்யா தமா.
சோ கிருஷ்ணா said, I will speak to you the most confidential part of knowledge. Pravakshami, Pravakshami, I shall explain to you. Bhakshami means I will speak, and pra means prakrishta rupena, very explicitly, I shall speak to you.
அதனால் கிருஷ்ணன் சொல்கிறார், அறிவின் மிக ரகசியமான பகுதியை உனக்கு நான் இப்போது சொல்லவிருக்கேன். பிரபக்ஷாமி, பிரபக்ஷாமி அப்படின்னா நான் உன்னிடத்தில் விளக்க இருக்கேன். வக்ஷாமி அப்படின்னா நான் பேச இருக்கேன். பிர அப்படின்னா பிரகிருஷ்ட ரூபேனா மிக வெளிப்படையாக நான் உன்னிடத்தில் பேச இருக்கேன்.
I am speaking to you because you are not envious. This is the qualification.
இங்கு உபயோகப்படுத்திருக்கக்கூடிய இன்னொரு வார்த்தை என்னன்னா அனுசூயவே. அசூய அப்படின்னா பொறாமையோடு இருக்கிறது. நான் உன்னிடத்தில் பேசிகிட்டு இருக்கேன், ஏன்னா நீ பொறாமையற்றவனாக இருக்க. அதுதான் இங்கே தகுதியாக சொல்லப்படுது.
இஃப் யூ ஆர் என்வியஸ் ஆஃப் காட், ஹூ இஸ் காட், ஐ ஆம் காட், வை ஷல் ஐ ஹியர் ஃப்ரம் காட், ஐ நோ பெட்டர் தென் ஹிம். These are enviousness.
நீங்க கடவுள் மீது பொறாமையோட இருக்கீங்க அப்படின்னா, ஏன் கடவுள் யாருங்க, நான் கடவுள், ஏன் நான் கடவுள்கிட்ட இருந்து கேட்கணும், எனக்கு அவரை விட நல்லா தெரியும், இதெல்லாம் பொறாமை.
But Arjun is not envious. We are envious. This material world is enviousness. I am envious of you, you are envious of me. I cannot see you very opulent, you cannot see me very opulent. That is the reason there is rivalry, competition in this world. Man to man, friend to friend, even father and son. The competition is there because we are envious.
ஆனா அர்ஜுனன் பொறாமையோட இல்ல. நான் உங்கள் மேலே பொறாமையோடு இருக்கேன், நீங்கள் என் மேலே பொறாமையோடு இருக்கீங்க. உங்களோட ஐஸ்வர்யத்தை என்னால் பார்க்க முடியறதில்ல, உங்களோட ஐஸ்வர்யத்தை நான் பார்க்க விரும்புறதில்ல. இதெல்லாம் நமக்குள்ள ஒரு போட்டி, பொறாமையை வளர்த்து கொண்டு பழிவாங்கும் எண்ணத்தை வளர்த்து கொள்ளுது. இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு மனிதன், நண்பனுக்கு நண்பன், இன்னும் சொல்லணுன்னா தந்தைக்கும் மகனுக்கும் கூட இந்த குணங்கள் இருக்குது. இந்த போட்டி இருக்கு அப்படின்னா நம்ம பொறாமையோட இருக்குன்றது அர்த்தம்.
சப்போஸ் ஐ ஆம் யுவர் நேபர் அண்ட் ஐ பிகம் ரீச், ஸோ ஆல்தோ தேர் இஸ் நோ என்மிட்டி, இஸ் ஸ்டில் மை நேபர் வில் பி என்விஸ். ஸோ திஸ் மேன் ஹஸ் பிகம் ஸோ ரீச், ஐ குட் நாட் பிகம். திஸ் இஸ் தி நேச்சர்.
இப்போ நான் உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர் அப்படின்னா, நான் ஒரு செல்வந்தன் ஆயிட்டேன் அப்படின்னா, எனக்குள்ள பொறாமை இல்லை அப்படின்னாலும் கூட பக்கத்தில் இருக்கவங்க பொறாமை வளர்த்துக்குவாங்க. ஓ, இவர் வந்து இவ்வளவு செல்வந்தர் ஆயிட்டாரே, என்னால் முடியலையே. இதுதான் இயற்கையான குணமாக இருக்கு.
ஸோ இஃப் வி ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் பகவான், தி சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட், தி சுப்ரீம் பீயிங், தி அவர் ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் ஷுட் பி, வி ஷுட் நாட் பி எனிவியஸ்.
அதனால் பகவானை, பரமபுருஷ பகவானை நம்ம புரிந்து கொள்ளணும்னு முயற்சித்தோம்னா, அந்த உச்சமான உயிர்வாளியை நம்ம புரிஞ்சுக்கணும்னா, நம்மளுடைய முதல் தகுதி அவர் மேலே பொறாமை இல்லாதவர்களாக இருக்கணும்.
Therefore in the Srimad Bhagavatam, in the beginning, it is said that dharma prajjita kaita vatra parama nirmasaranam nirmasar. Masarata means to become envious.
அதனால தான் ஸ்ரீமத் பாகவதத்தில் ஆரம்பத்திலேயே தர்ம புரோச்சித்த கைத்தவத்திர பரம நிர்மத்சரானான்னு சொல்லப்பட்டிருக்கு. நிர்மத்சரா மத்சராதா அப்படின்னா பொறாமை ஆகிறது.
ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் தி குவாலிஃபிகேஷன் டு அண்டர்ஸ்டாண்ட் காட், நாட் டு பிகம் எனிவியஸ்.
அதனால் பொறாமை இல்லாதவர்களாக இருக்கிறதுன்றது கடவுளை புரிந்து கொள்றதுக்கான ஒரு தகுதி.
But our enviousness is beginning from God. As soon as we present Krishna as the Supreme Personality of God, so many persons will protest. Why Krishna? The Supreme Personality of God.
ஆனா நம்முடைய பொறாமையானது கடவுள்கிட்ட இருந்து தான் தொடங்குதே. நம்ம கிருஷ்ணர் தான் பரமபுருஷ பகவான்ற கருத்தை சொன்ன உடனே எத்தனையோ நபர்கள் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன் கிருஷ்ணரை பரமபுருஷ பகவான்னு சொல்றீங்க?
Why not? First of all, answer why not?
ஏன் கூடாது? முதல்ல ஏன் கூடாதுன்றதுக்கு பதில் சொல்லுங்க.
If you think that Krishna is not the supreme personality of Godhead, then you present who is the supreme personality of Godhead.
கிருஷ்ணர் பரமபுருஷ பகவான் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ அந்த பரமபுருஷ பகவான் யாருன்றத நீங்க சொல்லுங்க.
Either you do not know or you cannot present. If you do not know who is the supreme personality of Godhead, then take it from me, Krishna.
ஒன்னே உங்களுக்கு தெரியாம இருக்கணும் அல்லது உங்களால எடுத்து சொல்ல முடியாம இருக்கணும். இப்ப உங்களுக்கு தெரியல பரமபுருஷ பகவான் யாருன்றது தெரியல அப்படின்னா அப்போ கிருஷ்ணர் தான் நம்ம சொல்றோம் அதை ஏற்றுக்கொள்ளுங்க.
And if you know, then you present more than, more efficient, more expert, more powerful, more rich than Krishna. This is practically a challenge.
அல்லது உங்களுக்கு தெரியும்னா அப்ப நீங்க கிருஷ்ணரை விட பலம் வாய்ந்தவரா, அறிவு வாய்ந்தவரா, சக்தி வாய்ந்தவரா, மிக சிறப்பான ஒருத்தரை காட்டுங்க, இவர் தான் முழுமுதற் கடவுள்னு. நடைமுறையில் இது எங்களுடைய சவால்.
So actually, it has been challenged and it has been scrutinizedly examined and the verdict is Ishara Parama Krishna Sachidananda Vigraha. Anadi Radi Govinda. This has been decided. Nippon Ninnitam. It is already considered and decided.
உண்மையிலேயே இது சவால் விடப்பட்டு இது ரொம்ப ஆழமா ஆய்வு செய்யப்பட்டு ஈஸ்வரா பரம கிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரகா அநாதிராஜர் கோவிந்தா சர்வ காரண காரணம்னு இது முடிவு செய்யப்பட்ட ஒரு விஷயம். இது நிருப நிர்மீதம். இது ஏற்கனவே நல்ல ஆய்வு செய்து முடிவு செய்யப்பட்ட ஒன்று.
எனி பாயிண்ட் சப்போஸ் பகவான் மீன்ஸ் தி சுப்ரீம் ரீச், சுப்ரீம் பீங் மீன்ஸ் எவ்ரி திங் சுப்ரீம். In richness, he is supreme. In bodily strength, he is supreme. In knowledge, he is supreme. In beauty, he is supreme. In renunciation, he is supreme. That is the description, definition of God. That he must be supreme in every respect.
இப்போ பகவான் அப்படின்னாவே உச்சமான நிலையில செல்வந்தரா இருக்கணும். உச்சமான உயிர்வாளி அப்படின்னா எல்லாத்துலேயுமே உச்சமானவராக இருக்கணும். செல்வத்தில் மிக உயர்ந்தவராக இருக்கணும். உடல் பலத்தில் மிக உயர்ந்தவராக இருக்கணும். அறிவில் மிக உயர்ந்தவராக இருக்கணும். அழகில் அவர் தான் உச்சமானவராக இருக்கணும். துறவில் அவர் தான் உச்சமானவராக இருக்கணும். அதுதான் கடவுளுக்கான வரையறை. அதுதான் கடவுளை பற்றின விளக்கம். எல்லா விதத்திலையும் அவர் உச்சமானவராக இருக்கணும்.
Therefore he is called supreme being. In the dictionary, nobody can be rival to him. Asama urdha. Asama means equal. Nobody is equal to him.
அதனால தான் அவர் உச்சமான உயிர்வாளின்னு அகராதி சொல்லுது. யாருமே அவருக்கு போட்டியாளர் கிடையாது. அசம உர்தவா. சம அப்படின்னா சமமானவர்கள். யாருமே அவருக்கு சமமானவர்கள் கிடையாது.
If I become equal to him, how he can become supreme? If there is rivalry between the supreme, then there is not meaning of supreme.
அவருக்கு சமமானவரா நான் ஆயிட்டேன் அப்படின்னா அப்புறம் அவர் எப்படி உச்சமானவரா இருக்க முடியும்? இப்போ உச்சமானவருக்கு போட்டி இருக்கு அப்படின்னும் போது அப்போ அங்க உச்சமானவர்ன்றதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடுது.
Supreme means there is no rival. He is the supreme means nobody is greater than him, nobody is equal to him. Everyone is under him.
உச்சமானவர் அப்படின்னாவே அங்க போட்டி கிடையாது. அவர் தான் உச்சமானவர் அப்படின்னா யாருமே அவருக்கு சிறந்தவரும் கிடையாது, அவருக்கு சமமானவரும் கிடையாது. எல்லாருமே அவருக்கு கீழ்ப்படைந்தவர்கள்.
That is called supreme. Asama urdha.
அவரைத்தான் உச்சமானவர்னு சொல்றோம். அசம ஊர்தவர்.
Nobody can be sama. Sama means equal. If I am God and another competitor God, you are also God, then neither you are God nor I am God. There cannot be any competition. That is called supreme.
Asama urtava. யாருமே சமம் கிடையாது. சமம் அப்படின்னா சமமானவர்கள். இப்போ நான் கடவுள் அப்படின்னா, இப்போ இன்னொருத்தரும் கடவுள்னு சொல்லி போட்டி போடுறார் அப்படின்னா, நீயும் கடவுள் இல்லை, நானும் கடவுள் இல்லை. ஆனால் கடவுளுக்கு போட்டியாளர் யாரும் இருக்க முடியாது. அப்படி இல்லாமல் இருக்கிறவர் தான் உச்சமானவர்.
To that position, he does not challenge Krishna that there is another supreme being than yourself. There cannot be.
அதனால அர்ஜுனன் அந்த நிலையில இருக்கான். அவன் வந்து இப்ப கிருஷ்ணா உங்களை விட உச்சமானவர் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு சொல்லி சவால் விடல. அந்த மாதிரி இருக்க முடியாது.
But sometimes we foolishly challenge. That is our foolishness. But God is always supreme.
ஆனால் சில சமயத்தில் முட்டாள்தனமாக நம்ம சவால் விடுறதுண்டு. அது நம்முடைய முட்டாள்தனம். ஆனால் கடவுள் எப்பொழுதுமே உச்சமானவர்
தான். Therefore, this is the qualification of understanding, confidence and knowledge about God.
அதனால தான் இதுதான் கடவுளோட அந்த ரகசியமான அறிவை புரிந்து கொள்றதுக்கு, கடவுளை புரிந்து கொள்றதுக்கான வழிமுறை. பிரவக்ஷாமி அனுசூயவே.
ஜானம், ஜானம் மீன்ஸ் நாலேஜ். அண்ட் விஜானம் மீன்ஸ் பர்டிகுலர் நாலேஜ். ஜஸ்ட் லைக் இன் சயின்டிபிக் வேர்ல்ட் தேர் ஆர் நாலேஜ் அண்ட் சயின்டிபிக் நாலேஜ் ஆர் தியோரிட்டிக்கல் நாலேஜ் and experimental two kinds of knowledge.
ஞானம், ஞானம் அப்படினா அறிவு. இப்போ விஞ்ஞானம் அப்படினா ஒரு குறிப்பிட்ட அறிவு. இப்போ உதாரணத்துக்கு விஞ்ஞான துறையில் பார்த்தீங்கன்னா அறிவு இருக்கு, விஞ்ஞானபூர்வமான அறிவு இருக்கு. ஒன்று அல்லது ஏட்டறிவு, அனுபவபூர்வமான அறிவு. இந்த ரெண்டு வகையான அறிவு இருக்கு.
Science in the field of scientific knowledge, there are things just like observation and experiment. Things are going on, the scientists are observing, these things is being done. Now there are so many observations, atomic observation, proton, neutron, they are observed. And when that observation is complete, when they are put into experimental knowledge, that is called vijnana.
விஞ்ஞானபூர்வமான அறிவு அப்படின்னு வரும்போது அதில் சில விஷயங்கள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு கூர்ந்து கவனித்தல், அதை பரிசோதித்தல், இதெல்லாம் அதில் நடந்துகிட்ருக்கு. இப்போ விஞ்ஞானிகள் பார்த்திங்கன்னா பல விஷயங்களை வந்து கூர்ந்து கவனிச்சிட்ருக்காங்க. இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. இப்போ வந்து இப்போது இந்த அணு சாதனமாக அணுவை பற்றின கூர்ந்து கவனித்தல் இருக்குது. புரோட்டான், நியூட்ரான், இதெல்லாத்தையும் கூர்ந்து கவனிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்போ அவங்களுடைய அந்த கூர்ந்து கவனிக்கிறது முடிவு பெறுதோ அதன் பிறகு அவங்க அதை வந்து சோதனை செய்து பார்ப்பாங்க. அதுதான் விஞ்ஞானம்.
ஸோ கிருஷ்ணா சேஸ் தட் ஐ ஷால் எக்ஸ்பிளைன் டு யூ ஜானம், தியோரிட்டிக்கல் நாலேஜ் வித் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன். நாட் தட் யூ ஹாவ் டு அக்செப்ட் திஸ் நாலேஜ் பிளைண்ட்.
அதனால் கிருஷ்ணர் சொல்கிறார், அர்ஜுனா நான் இப்போ உன்னிடத்தில் ஞானம் அதாவது ஏட்டறிவை விளக்க போகிறேன், அதை நடைமுறை அனுபவ அறிவோடு விளக்க போகிறேன். ஏதோ கண்மூடித்தனமாக நீ நான் சொல்கிறத ஏற்றுக்கொள்ளணுன்றது அல்ல.
ப்ராக்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் ஜானம் தேகம் பிரபக்ஷாமி ஜானம் விஜ்ஞான சுவைத்தம்
நடைமுறை அனுபவபூர்வமான அறிவு. ஞானம் தேகம் பிரபக்ஷாம் அனுசூயவை ஞானம் விஜான சகிதம்.
Just like the controversies, the modern scientists, they say that life is generated from matter. We are protesting. We are protesting because we are not scientists, of course, but we are scientists so far our knowledge is concerned.
இப்போ உதாரணத்துக்கு ஒரு முரண்பாடு இருக்கு. நவீன விஞ்ஞானிகள் சொல்றாங்க உயிர் ஜடத்தில் இருந்து உருவாக்கப்படுதுன்னு நாங்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். ஏன் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோன்னா, உறுதியாக நாங்கள் விஞ்ஞானிகள் கிடையாது, ஆனால் எங்களோட அறிவை பொறுத்த வரையில் நாங்களும் விஞ்ஞானிகள் தான்.
பிகாஸ் ஹியர் இட் இஸ் சேட், கிருஷ்ணா சேட், ஜானம் த்ரியஹம் சவிஜான், கிருஷ்ணா இஸ் அத்தாரிட்டி, ஹி இஸ் அஃபுலன்ட், மோஸ்ட் அஃபுலன்ட், தி வைசஸ்ட்.
ஏன்னா இங்கே கிருஷ்ணர் சொல்கிறார் ஞானம் தேகம் சவிஜானம். ஸோ கிருஷ்ணர் தான் அதிகாரி, அவர் மிக ஐஸ்வர்யமிக்கவர், அவர் மிகப்பெரிய அறிவாளி.
ஸோ இஃப் யூ ரிசீவ் ஃப்ரம் ஹிம் நாலேஜ் தென் தட் இஸ் பர்ஃபெக்ட். ஐ மே நாட் பி பர்ஃபெக்ட் பட் தி நாலேஜ் ஐ ரிசீவ் ஃப்ரம் கிருஷ்ணா தட் இஸ் பர்ஃபெக்ட்.
அதனால் இப்போ அவர்கிட்ட இருந்து நம்ம அறிவை பெறுறோம் அப்படின்னா அது பூரணமான அறிவு. இப்போ நான் பூரணம் இல்லாதவராக இருக்கலாம், ஆனால் கிருஷ்ணன்கிட்டருந்து நான் ஒரு அறிவை பெறேன் அப்படின்னா அந்த அறிவு பூரணமான அறிவு.
தட் இஸ் பர்ஃபெக்ட்.
அதனால தான் நம்ம கிருஷ்ணன்கிட்டருந்து அறிவை பெறணும், அந்த அறிவு பூரணமான அறிவு.
ஸ்மால் சைல்ட் ஹி டஸ் நாட் நோ வாட் இஸ் திஸ் வாட்ச். The father explains to him, my dear child, this is called watch. It is moving by this machine. And as far as the child can understand, it is explained. So when the child says, this is watch, and it is working like this, I have heard it from my father. That is perfect knowledge. That is perfect. He may be imperfect.
ஒரு குழந்தைக்கு கடிகாரம்னா என்னன்னு தெரியல. அப்பா வந்து விளக்குறார், எனது அருமை குழந்தை, இதுதான் வந்து கடிகாரம், இது வந்து இப்படி தான் செயல்படுது, இது ஒரு இயந்திரம் அப்படின்னு விளக்கும்போது அந்த குழந்தை அதை புரிஞ்சுக்கிட்டு அதை வேற ஒருத்தர்கிட்ட விளக்குறான், நான் என் அப்பாட்ட இருந்து கேட்டேன், இதுதான் கடிகாரம், இது இப்படி தான் செயல்படுதுன்னு அவன் விளக்குறான். அப்போது அந்த அறிவு பக்குவமான அறிவு. அவன் பக்குவமற்றவனாக இருக்கலாம், அவன் பூரணமற்றவனாக இருக்கலாம்.
But his knowledge is perfect because he has received the knowledge from the perfect person.
ஆனாலும் அவனுடைய அறிவு பூரணமானது. ஏன்னா பூரணமான ஒரு நபர்கிட்ட இருந்து அறிவை பெற்றிருக்கான்.
This is a crude example. Similarly, any knowledge you receive from the Supreme Personality of Godhead, it is perfect.
இது ஒரு பண்பற்ற உதாரணம் தான். அதே மாதிரி நீங்க எந்த ஒரு அறிவை முழுமுதற் கடவுள்கிட்ட இருந்து பெற்றாலும் அந்த அறிவு பூர்ணமான அறிவு.
Therefore Krishna said that இதாம் சுதே குயதமம் பிரவக்ஷாமி அனுசூயவே ஜானம் விஜ்ஞான சகிதம் ஜஜ் கத்யா. அண்ட் இஃப் யூ லேர்ன் திஸ் நாலேஜ்.
அதனால தான் கிருஷ்ணர் சொல்றார், இதம் துதே குஹ்யதமம் பிரவக்ஷாம் அனுசூயவே ஞான விஜான சகிதம் யஜ்ஞாத்வா. நீங்க இந்த அறிவை
கற்றுக்கொண்டீங்கன்னா
உண்மையிலே நீங்க அந்த அறிவை உட்கிரகித்துக் கொண்டீங்க அப்படின்னா அப்போ யஜ்ஞாத்வா மோக்ஷைஷே அசுபாத், அப்போ இந்த அமங்கலமான வாழ்க்கையிலிருந்து நீங்க விடுதலை பெற்றவராயிருங்க. அசுபம்,
Shubha means auspicious and Ashubha means inauspicious.
Shubha abdina mangalam, Ashubha abdina amangalam.
So our this material existence is inauspicious because we are full of ignorance, full of miserable condition, and this body is not permanent.
Anale nammudi inda pavudiki irupanadu அமங்கலமானது. ஏன்னா நம்ம அறியாமை நிரம்பி இருக்கோம், நம்ம துன்பம் நிறைந்த சூழ்நிலையில் இருக்கோம், இந்த உடல் பக்குவமற்றதா இருக்கு.
Our existence body should have been like Krishna because Krishna is the original father. The son's body is as good as the father's body.
நம்முடைய இருப்பு, உடல், இதெல்லாம் கிருஷ்ணரை போன்றதா இருக்கணும். ஏன்னா கிருஷ்ணர் தான் மூல தந்தை. மகன்களுடைய உடலானது தந்தையோட உடலை போன்றதே.
பட் வென் வி லேர்ன் ஃப்ரம் தி சாஸ்திரா தட் ஈஸ்வர பரமா கிருஷ்ணா சச்சிதானந்த விக்ரஹ் ஹிஸ் ஃபார்ம் இஸ் இட்டர்னல் ஃபுல் ஆஃப் ப்ளீஸ் அண்ட் நாலேஜ் அண்ட் வென் வி கம்பேர் அவர் திஸ் பாடி மெட்டீரியல் பாடி இட் இஸ் நைதர் இட்டர்னல் நைதர் ஃபுல் ஆஃப் நாலேஜ் நைதர் ஃபுல் ஆஃப் ப்ளீஸ்.
ஆனா சாஸ்திரத்திலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்றோம்னா ஈஸ்வர பரம கிருஷ்ணா சச்சிதானந்த விக்ரஹ அவருடைய ரூபம் நித்தியமானது, ஆனந்தம் நிரம்பியது, அறிவு நிரம்பியது. ஆனால் நம்முடைய இந்த ஜட உடலோட ஒப்பிட்டு பார்த்தோம்னா இது நிரந்தரமானதும் இல்லை, இது அறிவு நிரம்பியதும் இல்லை, ஆனந்தம் நிரம்பியதும் இல்லை.
This is asubha. The asubha means it is not subha. If his body would have been auspicious, then this body would continue to exist because we are eternal.
இதுதான் அசுபா. அசுபா அப்படின்னா சுபம் இல்லாதது. இப்ப இந்த உடல் மங்களமானது அப்படின்னா இது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கணும், ஏன்னா நம்ம நித்தியமானவர்கள்.
திஸ் திங்ஸ் ஹவ் பீன் டிஸ்கிரைப்ட் வெரி விவிட்லி இன் தி செகண்ட் சாப்டர் நாஹர்ணத்தை ஹன்னமானே சரீரே.
இந்த விஷயங்கள்லாம் ரெண்டாவது அத்தியாயத்தில் ரொம்ப விவரமாக விளக்கப்பட்டிருக்கு. நஹன்யதே ஹன்யமானே சரீரே.
பிகாஸ் யூ ஆர் டல் பிரெயின் தேர் இஸ் நோ எஜுகேஷன் ஆக்சுவலி. தி மாடர்ன் எஜுகேஷன் மீன்ஸ் சிம்பிளி கிராஃப்ட்மேன்ஷிப்.
ஏன்னா நமக்கு மந்த புத்தி இருக்கு. உண்மையிலே சொல்லணும்னா இதுக்கான கல்வியே எதுவும் கிடையாது. இந்த நவீன கல்வித்துறை வந்து உண்மையிலேயே எல்லாத்துக்கும் வேலை செய்யறதுக்கு மட்டும் தான் கற்றுக் கொடுக்குது.
இஃப் யூ கேன் பிரிப்பேர் எ நைஸ் மோட்டார் கார் தட் இஸ் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் வாட் இஸ் திஸ் இஸ் இட் கேட் மென்ஸ் இட் இஸ் தி பிளாக் இஸ் மீட்ஸ் வார் இட் இஸ் நாட் நாலேஜ் நாலேஜ் இஸ் டிஃபரண்ட் தேர் ஃபார் இட் இஸ் கால் ஜானம் விஜயான சைதம்.
உங்களால் ஒரு நல்ல ஒரு மோட்டார் வாகனத்தை உருவாக்க முடியும் அப்படின்னா அவங்க ஓ இது பெரிய முன்னேற்றம், இது என்ன இது, இது வந்து வெறும் தொழில் உழைப்பு தான், இது வந்து ஒரு கொள்ளன் கூட இதை செய்ய முடியும். ஆனால் இதுக்கு பேர் அறிவு கிடையாது, அறிவுன்றது வேறுபட்டது. அதனால தான் இது ஞானம் விஞ்ஞான சகித்தம்னு சொல்லப்படுது.
திஸ் இஸ் நாலேஜ் வாட் ஐ ஆம் அண்ட் திஸ் பாடி ஆர் சம்திங் எல்ஸ் வை ஐ ஆம் சஃபரிங் இஃப் தேர் இஸ் எனி ரெமிடி ஐ டு நாட் விஷ் டு டை நைதர் ஐ ஆம் சப்ஜெக்ட் டு டெத்
அறிவு அப்படின்னா நான் இந்த உடலா, நான் யாரு, நான் இந்த உடலா அல்லது வேற எதுவா, நான் ஏன் துன்பப்படுறேன், அதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா, நான் மரணம் அடைய விரும்புறதில்லை, நான் வயோதிகத்தை விரும்புறதில்லை, ஆனால் நான் ஏன் உட்படுத்தப்படுறேன், நித்ய சாஸ்வதம், இதெல்லாம் தான் அறிவு.
If I do not die after annihilation of this body, then why I am subjected to this body? This is knowledge.
இப்ப நான் நித்தியமானவன்னா இந்த உடலோட அழிவுக்கு பின்பு நான் அழிந்து போறதில்லை அப்படின்னா நான் ஏன் இந்த உடலுக்குள்ள உட்படுத்தப்பட்டிருக்கேன், இதுதான் அறிவு.
To manufacture a motor car, that is not knowledge. That is craftsmanship.
ஒரு மோட்டார் வாகனத்தை உருவாக்குறதுன்றது அறிவு கிடையாது, அது வெறும் தொழில்.
நாலேஜ் இஸ் ஹியர் தட் ஐ ஆம் இட்டர்னல் வை ஐ ஆம் புட் இன் டு திஸ் கண்டிஷன் ஆஃப் டெம்பரரி பாடி.
அறிவுன்றது இங்க இருக்கு. நான் நித்தியமானவன்னா இந்த தற்காலிகமான உடல்ன்ற இந்த கட்டுப்பாட்டுக்குள்ள ஏன் நான் வைக்கப்பட்டிருக்கேன்.
நாட் ஒன்லி ஒன் கைண்ட் ஆஃப் பாடி பட் தேர் ஆர் 8,400,000 டிஃபரண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் பாடி and I have to accept one of them tatha dehantara prapti according to my karma.
ஒரு வகையான உடல் மட்டும் இல்ல, 84,00,000 வகையான சரீரங்கள் இருக்கு. தத்தா தேகாந்திர பிராப்தி, என்னுடைய கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி நான் அவைகளில் ஏதோ ஒரு வகையான உடல் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு.
This is my position. How to get out of it? To inquire about it, if there is any science, to accept it, that is knowledge.
இதுதான் என்னுடைய நிலை. எப்படி இதிலிருந்து விடுபடுறது, இதை பற்றி விசாரிக்கிறது எப்படி, இதை ஏற்றுக்கொள்றதுக்கு ஏதாவது விஞ்ஞானம் இருக்கா? அதுதான் அறிவு.
Therefore Krishna says ஜானம் சபிஜானம் விஜயான சகிதம் ஜஸ் கேட்டா. இஃப் யூ ஆர் ஃபார்ச்சுனேட் எனாஃப் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் நாலேஜ் தென் மோக்ஷி யூ பிகம் லிபரேட்டட் ஃப்ரம் திஸ் இன்ஆஸ்பிஷியஸ் கண்டிஷன் ஆஃப் ரிபீட்டட் பர்த் டெத் இக்னோரன்ஸ் அண்ட் சஃபரிங் சோ மெனி திங்ஸ்.
அதனாலதான் கிருஷ்ணர் சொல்றார் விஜான சகிதம் யஜ்ஞாத்வா. இப்ப நீங்க போதுமான அதிர்ஷ்டம் வாய்ந்தவராக இருந்தீங்கன்னா, இந்த அறிவை புரிந்து கொண்டீங்கன்னா, பிறகு மோக்ஷைஷே, நீங்கள் இந்த திரும்ப திரும்ப பிறப்பு இறப்புன்ற இந்த சுழற்சி, அறியாமை, துன்பம், இது மாதிரி பல விஷயங்களிலிருந்து விடுபட்டவராயிடுவீங்க. அதனால் ஒன்று ஒன்றா இந்த மாதிரி நாம் இதை விளக்க முயற்சிப்போம். இதுதான் ஆரம்பம். மிக்க நன்றி. மிருக உடல்ல இருக்கக்கூடிய ஆத்மா எப்படி மனித உடலுக்குள்ள மாறுது?
Just like a thief in the prison house, how he becomes liberated. When his term of suffering in the prison house is finished, then he is again free man. And again he is, again if he is criminal, he is put into jail.
இப்போ உதாரணத்துக்கு சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய ஒரு திருடன், அவன் எப்படி விடுதலை பெறுவான்? அவன் வந்து துன்பம் எல்லாம் பெற்று அந்த சிறைச்சாலையில் துன்பத்தை அனுபவிச்சுக்கு அப்புறம் அவன் விடுபடுறான். அவன் மறுபடியும் விடுதலை அடைஞ்ச பிறகு மறுபடியும் குற்றவாளி ஆனான்னா மறுபடியும் அவனை சிறையில் வைக்கப்படுது.
ஸோ ஹியூமன் ஃபார்ம் ஆஃப் லைஃப் இஸ் மெயின் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் ஐ ஹவ் எக்ஸ்பிளைனிங் See, what is the problem of my life? I do not wish to die. I am put to death. I do not wish to become old man. I am obliged to become old man. Janma mrityu jara vyadhi dukkha dosanudu.
Anale inda manitha vaalkai appadindrathu inda vishayangala purindukolradhukkaga irukku. Na vilakkana maadhiri ipo nama vaalkinudaiya prachana enna appadina maranam adaiya na virumbrathu kediyadhu. ஆனால் நான் மரணத்துக்கு உட்படுத்தப்படுறேன். வயோதிகமாக நான் விரும்புறது கிடையாது, ஆனால் நான் வயோதிகனாகிறதுக்கு நிர்பந்திக்கப்படுறேன். ஜன்ம மிருத்யு ஜராவியாதி துக்க தோஷானு தர்சனம்.
ஸோ ஹி ஜஸ்ட் லைக் தி சேம் எக்ஸாம்பிள் எ தீப் வென் ஹீ இஸ் ஃப்ரீ இஃப் ஹி திங்ஸ் பாண்ட்னஸ் தட் வை ஐ வாஸ் புட் இன் டு திஸ் மிசரபிள் கண்டிஷன் ஆஃப் 6 months prison life, it was so barbarism. Then he becomes actually human being.
இப்போ அதே உதாரணம் கொடுக்கலாம். அந்த திருடனே இப்போ அவன் சுதந்திரமா இருக்கும்போது அவன் நினைக்கிறான், ஓ ஏன் நான் வந்து இந்த துக்ககரமான சூழ்நிலையில 6 months சிறைச்சாலையில் அனுபவிக்க வேண்டியிருந்தது? ஏன் நான் அந்த தொந்தரவுக்கு உட்படுத்தப்பட்டேன் அப்படின்னு அவன் உண்மையிலேயே ஒரு மனிதன் அப்படின்னா அவன் வந்து அதை பத்தி சிந்திக்கிறான்.
சிமிலர்லி தி ஹியூமன் பீயிங் ஹேஸ் காட் அட்வான்ஸ் பவர் ஆஃப் டெலிவரேஷன் இஃப் ஹி திங்ஸ் தட் வை ஐ அம் புட் இன் டு திஸ் மிசரபிள் கண்டிஷன்.
அதே மாதிரி இந்த மனிதர்களும் கூட ரொம்பவும் ஆழ்ந்த சிந்தனை அப்படின்ற அந்த ஒரு சக்தி அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவன் சிந்திச்சான் அப்படின்னா ஏன் நான் வந்து இந்த துக்ககரமான சூழ்நிலையில வைக்கப்பட்டிருக்கேன்?
Everyone has to admit that he is in miserable condition. He is trying to become happy, but there is no happiness.
எல்லாருமே துக்ககரமான சூழ்நிலையில் இருக்கோன்றத ஒத்துக்கொண்டு தான் ஆகணும். அவன் முயற்சி செய்யறான் சந்தோஷமா ஆகணும்னு, ஆனா அதுல மகிழ்ச்சின்றது சந்தோஷன்றது எதுவும் கிடையாது.
So how that happiness can be achieved, that chance is in the human being.
இப்போ அந்த சந்தோஷத்தை எப்படி அடையிறது? அந்த வாய்ப்பு இந்த மனித பிறவியில கொடுக்கப்படுது.
பட் இஃப் வி ரிசீவ் பை தி மர்சி ஆஃப் தி மெட்டீரியல் நேச்சர் இ ஹியூமன் பீயிங் அண்ட் வி டு நாட் யூட்டிலைஸ் இட் ப்ராப்பர்லி, இஃப் வி மிஸ்யூஸ் திஸ் பெனிடிக்ஷன் as cats and dogs and other animals, then you have to accept again the animal form, and when the term is finished, it takes long, long duration of time, because there is evolutionary process.
ஆனால் இந்த ஜட இயற்கையுடைய கருணையால நமக்கு இந்த மனித பிறவி கிடைச்சி அதை நம்ம முறையாக உபயோகப்படுத்தல, அந்த மனித பிறவியை இந்த வரத்தை நம்ம துஷ்பிரயோகம் பண்ணுறோம், நாய்களையும் பூனைகளையும் போல மிருகங்களை போல செயல்படுறோம் அப்படின்னா, அப்போ மறுபடியும் நம்ம ஒரு மிருகத்தோட உடலை ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. எப்போ நமக்கு அந்த கஷ்டம் முடியுதோ அந்த காலம் முடியும் போது, அது நீண்ட காலம் ஆகும், ஏன்னா அதுக்கான பரிணாம வளர்ச்சி அந்த வழிமுறைன்றது இருக்கு.
Finished his term of imprisonment, he is again a free man.
அப்ப அவன் மறுபடியும் மனித உடலுக்கு வரலாம். அப்ப எப்ப அவனுக்கு அந்த தண்டனை காலம் முடியுதோ, மறுபடியும் அதே உதாரணம் சொல்லலாம், அந்த திருடன் ஒரு தண்டனை காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் சுதந்திரமானவனும் ஆகிறான். அது போல
again he commits criminality, again he goes to jail. So there is cycle of birth and death. If we utilize our human form of life properly, then we stop the cycle of birth and death.
ஆனா மறுபடியும் அவன் குற்றம் செய்தான் அப்படின்னா மறுபடியும் அவன் ஜெயிலுக்கு போறான். இந்த மாதிரி அந்த பிறப்பு இறப்புன்ற அந்த சுழற்சி இருந்துகிட்டே இருக்கு. ஆனா இந்த மனித பிறவியை நம்ம முறையா உபயோகப்படுத்தணும்னா நம்மால இந்த பிறப்பு இறப்புன்ற அந்த சுழற்சியை தடுத்து நிறுத்த முடியும்.
And if we do not use this human form of life properly, again it goes to cycle of birth.
இந்த மனித வாழ்க்கையை நீங்கள் முறையாக உபயோகப்படுத்தலை அப்படின்னா மறுபடியும் நீங்கள் பிறப்பு இறப்புன்ற அந்த சுழற்சியில் மாட்டிக்கொள்ளுவீங்க. நான் என்ன தெரிஞ்சுக்க விரும்புகிறேன்னா, மிருக உடலிலிருந்து ஆத்மா எப்படி மனித உடலுக்குள்ளே போகுதுன்றது.
That will depend on his work.
அது அவனுடைய கர்மாவை பொறுத்து அமையும்.
கர்மனா தெய்வம் எத்தனை ஜந்த தேக உபபத்தி அக்கார்டிங் டு தி அசோசியேஷன் ஆஃப் தி மெட்டீரியல் நேச்சர் யூ கெட் தி நெக்ஸ்ட் பாடி.
கர்மணா தெய்வ நேத்திரேன ஜந்தூர் தேக உபபத்தி. இந்த ஜட இயற்கையினுடைய சங்கத்துக்கு ஏற்றவாறு உனக்கு அடுத்த உடல் கிடைக்கும்.
காரணம் குணசங்க சதசத் ஜன்மஜூன் யூ ஹவ் காட் டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் பாடிஸ் தட் இஸ் டியூ டு அவர் அசோசியேஷன் பாஸ்ட் அசோசியேஷன் with the different modes of material nature.
காரணம் குண சங்கஸ்ய சதச ஜன்ம யோனிஷு. நம்ம எல்லாருமே வெவ்வேறு வகையான உடல்களை பெற்றிருக்கோம். அது கடந்த காலத்தில் இந்த ஜட இயற்கையினுடைய வெவ்வேறு குணங்களோட சங்கத்தில் நம்ம இருந்ததால் அந்த மாதிரி கிடைச்சிருக்கு.
Therefore, in this life, if we associate with the modes of goodness, then there is a possibility of being promoted to the higher planetary system, or if he becomes God conscious, then he go back to home, back to God. This chance is there. Now it is up to us to utilize it properly.
அதனால தான் இந்த வாழ்க்கையில நம்ம சத்துவ குணத்தோட சங்கத்தில் இருந்தோம் அப்படின்னா நம்ம உயர் கிரகங்களுக்கு உயர்த்தப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அல்லது கடவுள் உணர்வை வளர்த்து கொண்டோம்னா மீண்டும் பகவானுடைய திருநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த வாய்ப்பு எல்லாம் இருந்தாலும் அது முறையாக நம்ம உபயோகப்படுத்திக்கிறோமா இல்லையான்றது நம்ம கையில் இருக்கு.
That is already explained. According to past karma, you get different position. Sadasad janma junsu, sad asad. Abominable life and pleasing life. That is due to our past association with different modes of material.
அது ஏற்கனவே விளக்கப்பட்டிருக்கு. நம்முடைய கடந்த கால கர்மாவுக்கு ஏற்ற வகையில் வெவ்வேறு நிலைகள் நமக்கு கிடைக்குது. சதசத் தன்ம யோனிஷு, சத் அசத் அருவருக்கத்தக்க நிலையோ அல்லது மிக இன்பமான நிலையோ, அது நம்முடைய கடந்த கால சங்கத்தை பொறுத்து வெவ்வேறு குணங்களுக்கு, அதாவது ஜட இருக்கனுடைய குணங்களுக்கு ஏற்றவாறு கொடுக்கப்படுது.
That is lucky or unlucky. That means according to our past associations.
அது நம்மளுடைய அதிர்ஷ்டமாக இருக்கலாம், துரதிர்ஷ்டமாக இருக்கலாம். அது அப்படின்னா நம்முடைய கடந்த கால சங்கத்தை பொறுத்து அது இருக்கு.
Just like if you in this life also, if you are properly educated, then you get good position in the society. Same as a lucky or lucky position. But the lucky position was due to your personal association of being educated. It depends on you to get this lucky and unlucky position.
இப்போ உதாரணத்துக்கு இந்த வாழ்க்கையிலே கூட நீங்கள் முறையாக கல்வி கற்றுக்கொண்டீங்க அப்படின்னா அப்போது சமுதாயத்தில் உங்களுக்குன்னு ஒரு நல்ல நிலை கிடைக்கும், நீங்கள் அதிர்ஷ்டம் வாய்ந்த நிலையோ அல்லது ஏதோ. ஆனால் உங்களுடைய இந்த அதிர்ஷ்டம் வாய்ந்த நிலை அப்படின்றது உங்களுடைய தனிப்பட்ட முறையில் நீங்கள் எப்படி பழகிறீங்க, எப்படி கற்றுக்கொள்கிறீங்கன்றதை பொறுத்து இருக்குது. அது உங்களை பொறுத்து தான் நீங்கள் அதிர்ஷ்டம் வாய்ந்தவரா துரதிர்ஷ்டம் வாய்ந்தவரான்ற நிலை வருது. எத்தனையோ குழந்தைகள் உலகத்தில் துன்பப்பட்டு இருக்காங்க. அதே சட்டம் தான் செயல்படுது. சட்டம்ன்றது ஒன்று தான்.
Just like you infect some disease, you must suffer from the disease. There is no excuse because you are children, you are child. Nature will not excuse.
இப்போ உங்களுக்கு ஒரு வியாதி தொத்தி இருக்கு அப்படின்னா நீங்க அதுக்காக துன்பப்பட்டு தான் ஆகணும். அதுக்கு மன்னிப்பே கிடையாது. நீங்க ஒரு குழந்தைன்றதுனால மன்னிப்பு கொடுக்கிறது கிடையாது.
If the child touches fire, the fire will not excuse. It will burn. Similarly, as soon as you put yourself under the control of the material nature, then according to your association, you have to accept the result. There is no question of child or elderly person.
ஒரு குழந்தை நெருப்பு தொட்டா நெருப்பு குழந்தை தானேன்னு மன்னிச்சு விடுறது கிடையாது. அது சுடதான் செய்யும். அதே மாதிரி நீங்கள் உங்களை இந்த ஜட இயற்கையினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறீங்க அப்படின்னா அப்போது அந்த சங்கத்துக்கு ஏற்றவாறு அதனுடைய விளைவை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. இங்கே குழந்தைகள் வளர்ந்தவங்க அப்படின்ற பேச்சுக்கெல்லாம் இடம் கிடையாது. நான் இப்போ வந்து ஒரு கிறிஸ்தவர்களுடைய பார்வையில் நான் ஒரு கேள்வி கேட்குறேன்.
டோன்ட் புட் எனி க்வெஸ்சன் ஃப்ரம் எனி பர்டிகுலர், ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தி ஃபிலோசஃபர்.
குறிப்பிட்ட நபர்களுடைய பார்வை அப்படின்ற மாதிரி கேள்வி வைக்காம நீங்க தத்துவத்தை புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க.
டூ பிளஸ் டூ ஈக்குவல் டு ஃபோர், தட் டஸ் மேட்டர் வெதர் ஹி இஸ் எ கிறிஸ்டியன் ஆர் ஹிந்து ஆர் முஸ்லீம். டூ பிளஸ் டூ ஈக்குவல் டு ஃபோர் எவ்ரிவன்.
ரெண்டும் ரெண்டும் நாலு அப்படின்னா அவர் கிறிஸ்தவராக இருந்தேன்னா, ஹிந்துவாக இருந்தேன்னா, அல்லது இஸ்லாமியராக இருந்தேன்னா, ரெண்டும் ரெண்டும் நாலுன்றது எல்லாருக்கும் சமந்தம். சரி, நம்ம இயக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் நம்ம சொல்கிறோம் நம்ம இந்த உடல் இல்லைன்னு, ஆனால் கிறிஸ்தவர்கள் சொல்கிறாங்க இது என்னுடைய உடல், இது என்னுடைய ரத்தம்ன்றாங்க.
This is my blood. You are not blood. That is all right.
இது என்னோட ரத்தம், நீங்கள் ரத்தம் இல்லை. அது சரிதான்.
This is my blood. You can say. Just like I say, this is my body, but you are not this body.
இது என்னோட ரத்தம்னு நீங்கள் சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு இது என்னுடைய உடல் நான் சொல்றேன், ஆனா நீங்க இந்த உடல் கிடையாது.
If I say this, my microphone, does it mean I am microphone? Why do you put this question?
இப்ப இது என்னோட மைக்ரோபோன் நான் சொன்னேன்னா அதுக்காக இந்த மைக்ரோபோன் தான் நான் அர்த்தம் என்ன? ஏன் இந்த கேள்வி கேட்கறீங்க?
So that is to be understood. You can say my blood, but you don't say I blood. That is foolishness.
அப்படின்னா அதை புரிந்து கொள்ளப்படணும். நீங்க சொல்ல இது என்னோட ரத்தம்னு. ஆனா நம்ம வந்து நான் ரத்தம்னு சொல்றது இல்ல, அது முட்டாள்தனம்.
That you say my blood, therefore the blood is different from you. As soon as say my blood, then my house, the house is different from you.
நீங்க சொன்னீங்க என்னோட ரத்தம்னு, அதனால இந்த ரத்தமானது உங்களிலிருந்து வேறுபட்டது. நீங்க என்னோட ரத்தம் அப்படின்னு சொல்றீங்கன்னா, இப்போ என்னோட வீடுன்னு சொல்லும் போது நீங்க வீட்டிலிருந்து நீங்க வேறுபட்டவர். நான் இந்த இயக்கத்தில் கேள்விப்பட்டிருக்கிறது என்னன்னா, மக்கள் சொல்றாங்க இந்த உடல் என்னோடது இல்லைன்னு.
It requires little intelligence, just like you are breathing. So when the breathing is stopped, you say the man is dead. But what is this breathing? This breathing is nothing but a little portion of air passing.
அதுக்கு கொஞ்சம் புத்திசாலித்தனம் தேவை இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நீங்க சுவாசிக்கிறீங்க, இப்போ உங்களுடைய சுவாசம் நின்று போயிடுச்சு அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, இவர் இறந்து போயிட்டார். இப்போ அந்த சுவாசம்ன்றது என்ன? சுவாசம்ன்றது கொஞ்சம் காற்று வந்து போயிட்டுருக்கு, அவ்வளோதான்.
So you can artificially make that arrangement, you are passing. But does it mean that it will bring life?
ஆனால் அந்த காற்று சுவாசத்தை ஏற்படுத்துறதுன்றது செயற்கையாக கூட நீங்கள் உருவாக்கலாம். ஆனால் அதுக்காக உயிர் வந்துருச்சுன்னு அர்த்தமா?
So therefore breathing is not life. Life is different from breathing.
அதனால் உயிர்ன்றது சுவாசம் மட்டும் கிடையாது, சுவாசத்திலிருந்து வேறுபட்டது உயிர்.
You have to study scientifically. Because breathing can be produced. This respiration, even in the, what is called, bellow, there is breathing. Does it mean life? No. Therefore, you have to study every part of your body. You'll find there is no life.
ஏன்னா அந்த சுவாசத்தை உருவாக்க முடியும். இப்போ இந்த கொள்ளன் துருத்தி கூட பார்த்தீங்க அப்படின்னா, ஹான் 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 அழுத்தும் போது சுவாசிக்கிற மாதிரி இருக்கு. அதுக்காக அங்கே உயிர் இருக்குன்னு அர்த்தமா? இல்லை. அதனால தான் நீங்கள் இந்த உடலோட ஒவ்வொரு அங்கத்தையும் ஆய்வு செய்து பார்க்கணும், அங்கே உயிர் இல்லை அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம்.
So therefore life is different from this combination of matter. This is intelligence.
அதனால தான் உயிர் அப்படின்றது இந்த ஜட கலவைகளில் இருந்து வேறுபட்ட ஒன்று. இதுதான் புத்திசாலித்தனம். எனக்கு அது புரியல.
First of all, you understand this, that you are different from your body. Analyze your body part by part. Then you come to understand, don't jump over. Your question was the body is not different from the life. That was his question.
முதல்ல நீங்க இதை புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க. அதாவது நீங்க இந்த உடல்ல இருந்து வேறுபட்டவர் இல்லைன்னு சொன்னீங்க. இந்த உடலோட ஒவ்வொரு அங்கத்தையும் நீங்க ஆய்வு செய்யுங்க. முதல்ல இதை புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்க இதை விட்டுட்டு வேற எதுக்கோ தாவாதீங்க. உங்களுடைய கேள்வி உயிர் உடல்ல இருந்து வேறுபட்டது இல்லையா அப்படின்னு கேட்டீங்க, அதுதான் உங்களுடைய கேள்வி.
So it is different. You analyze this body, you'll find in every part of body, take this and study it, you'll find no living force there.
அதனால இது வேறுபட்டது. நீங்க உடலை ஆய்வு செய்யுங்க. ஒவ்வொரு அங்கத்தையும் நீங்க எடுத்து ஆய்வு செய்து பார்த்தீங்க அப்படின்னா அங்க உயிர் சக்தின்றது இல்லைன்றத நீங்க உணர்வீங்க.
How the living force is equal or identical with the body.
அப்படி இருக்கும்போது எப்படி உயிரும் உடலும் ஒன்றாகும்? சரி, நான் ஒத்துக்கிறேன்.
Then you agree, then you accept that the soul is different from the body.
நீங்க ஒத்துக்கிறீங்க அப்படின்னா ஆத்மா உடல்ல இருந்து வேறுபட்டதுன்றத ஏற்றுக்கொள்ளணும். எனக்கு புரியுது, நீங்க கிருஷ்ணான்னு சொல்றீங்க. ஆனா கடவுள்னா கடவுள் தான், கடவுளுக்கு பேரே கடவுள் தான். ஆனா நீங்க கிருஷ்ணான்னு சொல்றீங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க வேணா அவரை கிருஷ்ணான்னு கூப்பிடலாம்.
So who is God?
அப்படின்னா யார் கடவுள்? கடவுள்னா கடவுள் தான்.
Who is that? You do not know. You do not know. God is God, you say. Man is man. But who is that man? You do not know.
யார் அது? உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியல. கடவுள் தான் கடவுள்ன்றீங்க. மனுஷன் தான் மனுஷன் அப்படின்னா யார் அந்த மனுஷன்? உங்களுக்கு அது தெரியல. நான் என்ன நினைக்கிறேன்னா, அவர் புரிஞ்சிட்டு இருக்கிறது மூணு அடிப்படை பிரிவுகள் இருக்கு, உயிர், ஆத்மா, உடல்
அப்படின்னு.
உடல் இருந்து வேறுபட்டது. கிறிஸ்தவர்கள் அவங்க கடவுளுக்குன்னு ஏதோ குறிப்பிட்ட பெயர் இருக்கிற மாதிரி தெரியல.
The name of the, there is a president. But if you hear from somebody, the president's name is this. So what is the heart?
இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஜனாதிபதி இருக்கார். இப்போ யார்கிட்டயோ இருந்து நீங்க அந்த ஜனாதிபதிக்கு ஒரு பேர் இருக்கு அப்படின்னு கேள்விப்படுறீங்க. இப்போ அந்த பேரை கேள்விப்படுறதுல என்ன தீங்கு இருக்கு?
You become advanced in knowledge. Suppose you go to a country, you know, that government has got a president.
நீங்க அறிவிலே முதிர்ச்சி அடைறீங்க. இப்ப நீங்க ஒரு நாட்டுக்கு போறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அந்த நாட்டுல ஜனாதிபதி இருக்காரு அப்படின்னு.
But if somebody says the president's name is this, then what is wrong there?
இப்போ அங்க ஒருத்தர் இந்த ஜனாதிபதியோட பேர் இதுதாங்க அப்படின்னு சொல்றாருன்னா அதுல என்ன தப்பு இருக்கு?
Then you do not know the name of God, but if I give you the name of God, what is wrong there?
உங்களுக்கு கடவுளோட பெயர் தெரியல, நான் கடவுளோட பெயரை கொடுக்கறேன், அதுல என்ன தப்பு இருக்கு?
Yes, one God is there, but you do not know what is his name. That is the reason.
ஆமா, கடவுள் ஒருத்தர் தான், ஆனா உங்களுக்கு அவரோட பேர் என்னன்னு தெரியலையே, அதுதானே கஷ்டம்.
That you say, what is that name? You say me.
உங்களுக்கு தெரியும்னா அப்ப சொல்லுங்க, அவரோட பேர் என்னன்னு சொல்லுங்க.
No suggestion. God names cannot be suggested. Then he is not God. God's name cannot be suggested. Then he is not God. You cannot suggest God's name.
இல்ல, ஆலோசனை எல்லாம் கொடுக்கூடாது. கடவுளோட பெயரை வந்து நீங்க ஆலோசிச்சு கொடுக்க முடியாது. அப்படி இருந்தால் அவர் கடவுள் இல்லை. கடவுளோட பெயர் வந்து ஆலோசித்து கொடுக்குற விஷயம் இல்லை. அப்போ அவர் கடவுள் இல்லை. அப்படின்னா கிருஷ்ணான்னு அழைக்கப்படுற ஒரு நபரை தான் நீங்கள் கடவுள்னு சொல்கிறீங்க.
God is person, I have already said. It is described in the dictionary, the supreme being.
கடவுள் ஒரு நபர் தான், ஏற்கனவே நான் அதை சொன்னது தான். அகராதியில் எப்படி விளக்கப்பட்டிருக்கு? உச்சமான உயிர்வாளி.
You are being, I am being, but he is the supreme being. You are not supreme, I am not supreme.
நீங்க உயிர்வாளி, நான் உயிர்வாளி, அவர் உச்சமான உயிர்வாளி. நீங்க உச்சமானவர் அல்ல, நான் உச்சமானவர் அல்ல.
Supreme means one. Otherwise there is no meaning of supreme.
உச்சமானவர்னாவே ஒருத்தர் தான். அப்படி இல்லைன்னா அதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடுது.
Equal, then there is God. That's all right. Now chant.
இப்போ சமமானவர் ஒருத்தர் இருக்காருன்னா அப்படி இருக்க முடியாது. சரி, இப்போ எல்லாரும் பாடுங்க.